ಗರು ವೈದ್ಯ ಶ್ರೀ ಭವಾನಂದ ರಾಜ ಮಹತಾ ಒಬ್ಬ ಒಬ್ಬತುಮಾಟ ವಿನಾಡಿ ದಹಾಯಕ ಕಾಲ ಯಾಕೆ ಲಭಿನು
ನನ್ರಿ ಸಭಕ್ಕೆ ತಲೆಮೇಲೆ ಅಂಗಿಕೊಂಡಿರುವ ಗೌರವ ಉರುಪಿನರ್ ಅವರ್ಗಳೇ, இன்றைய தினம் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொழும்பு துறைமுக பொருளாதார அபிவிருத்தி ஆணைக்குழு திருத்த சட்ட மூலத்தில் உரையாற்ற சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்க இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக எமது இந்த அண்மைய கால ஏற்பட்ட இந்த டிட்வா புயலின் மூலம் ஏற்பட்ட அனர்த்தத்தின் மூலம் மரணமடைந்தவர்களுக்கு எனது அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டு எமது நாடு இந்த பாரிய அனர்த்தத்தில் சிக்கிய போது எமக்கு உதவி செய்த உதவிக்கரங்களை நீட்டிய அனைத்து நாடுகளுக்கும் அந்த அரசாங்கங்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே நேரம் எமது ஜனாதிபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த நிவாரண உதவிகளை மிக துரிதமாக அந்த மக்களுக்கு சென்றடைய உதவியாக இருந்த அரச அதிகாரிகளுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். தொடர்ந்து இந்த துறைமுக அதிகார இந்த பொருளாதார அபிவிருத்தி ஆணைக்குழு திருத்த சட்டத்தின் மூலம் நான் தெரிய வருவது உங்களுக்கு என்னவெனில், இந்த எமது நாடு இந்த ஒரு பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவித்து பாரிய நிதி நெருக்கடிகள் இருந்தபோதும் இந்த பல முன்னேற்றமான பல எமது அரசாங்க நடவடிக்கைகளின் மூலம் எமது நாடு ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து கொண்டு வருகின்றது. இதனை எமது எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நேரடியாகவே அவதானித்திருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டு இன்று நாம் ஒரு புதிய அடிவானத்தின் விளிம்பில் நிற்கின்றோம். எனவே இந்த துறைமுக நகரம், அதாவது போர்ட் சிட்டி என்பது வெறும் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. இது ஒரு நவீன இலங்கையின் ஒரு இதய துடிப்பாகும். எனவே இந்திய பெருங்கடலில் மறைந்திருக்கும் முத்து என்ற நிலையிலிருந்து உலகளாவிய கண்டுபிடிப்புகளின் மையமாக மாறுவதற்கான நமது லட்சியத்தை இது பிரதிபலிக்கின்றது. எனவே உலகின் முதலீடுகளும் இலங்கையில் ஆற்றலும் கைகோக்கும் இடமாக இது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த இதை முன்னேற்ற வேண்டிய ஒரு இந்த வினைத்திறனாக நடத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கமான எங்களுக்கு உண்டு. அதன் மூலம் முக்கியமாக பல சர்வதேச முதலீட்டாளர்களை அதிக அளவாக நேரடியாக முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வெக்கமாக இங்கிருக்கின்ற ஒழுங்கு விதிகளையும் வழிகாட்டுதல்களையும் அவர்களுக்கு வழங்கி மிக முக்கியமாக எமது இந்த முதலீடுகளுக்கு அவர்களை அழைப்பதுதான் நமது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மேலதிகமாக உள்ள இந்த 664 ஏக்கர் பரப்பளவை திறம்பட வினைத்திறனாக இயக்க வேண்டிய தேவை எமது அரசாங்கத்துக்கு உண்டு. அந்த வகையிலே முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்தும் இத்தகைய திருத்த சட்டங்களை பெரிதும் எமது நாட்டு மக்களும் ஏனைய எதிர்க்கட்சியினரும் இதை வரவேற்கும் என்று கேட்கின்றோம். ஏனெனில் இந்த முதலீட்டின் மூலம் எமது நாட்டுக்கு நன்மை தயக்கும் என்பதில் துளியேனும் எனக்கு சந்தேகம் இல்லை. இத்திட்டங்களின் மூலம் நாங்கள் மேலதிக வருமானங்களை ஈட்டுவதோடு எமது நாட்டு மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகளையும் வழங்குவதற்கும் அத்துடன் நமது நாட்டுக்குரிய வருமான வரி மூலம் அதிகரித்த ஒரு வருமானத்தையும் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த திருத்த சட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் இந்த ஆதரவளிக்க வேண்டும் என்று சகல கட்சியினரையும் கேட்டுக்கொள்வதோடு காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை திறம்பட நாங்கள் உபயோகிக்க வேண்டியது இலங்கை மக்களாகிய எங்களது கடமையாகும். இத்துடன் இல்லாது இலங்கையிலே இன்று சுற்றுலாத்துறை மிக வேகமாக விரிவடைந்து வருகின்றது. அந்த வகையிலே எமது வடமாகாணத்தை பொறுத்தமட்டிலேயும் பல சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக எமது யாழ்ப்பாண நகரம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அதனுடன் சேர்ந்த பல தீவுகளும் காணப்படுகின்றன. உதாரணமாக நெடுந்தீவு, நயினாதீவு, அனலதீவு, எழுவதீவு போன்ற தீவுகளும் இந்த கடற்பரப்போடு அன்றி காணப்படுகின்றன. எனவே அவற்றையும் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம். ஏற்கனவே சில அபிவிருத்தி வேலைகள் அங்கு ஆரம்பமாகிவிட்டன. அவற்றின் மூலம் மேலதிகமாக பல சுற்றுலா பயணிகளை அங்கு வரவழைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம் மிகவும் பின்தங்கிய சமூகங்களும் தூய்மையான நிலையான ஆற்றலை பெறுவதை நாம் உறுதி செய்வோம். தீவுகளுக்கும் நிலப்பரப்புகளுக்கும் இடையிலான இடைவெளிகளை குறைக்கும் வகையில் நவீன படகு சேவைகளை ஆரம்பிப்பதும் அங்கிருக்கின்ற வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் மற்றும் வேகமான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றோம். எனவே இது ஒரு புரட்சியாகவே நாங்கள் இன்று பார்க்கின்றோம். எனவே இத்தகைய எமது இந்த முதலீட்டு ஊக்குவிக்கும் திட்டங்கள் நமது நாட்டுக்கு மிகவும் முக்கியம் என்பதில் சிறிதேனும் ஐயம் இல்லை. அந்த வகையிலே இந்த பொருளாதார துறைமுக பொருளாதாரம் திட்டமும் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம். எனவே அந்த திட்டத்தின் மூலமும் எமது நாட்டு மக்களுக்குரிய சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அங்கிருக்கின்ற வியாபார ஸ்தலங்களை நாங்கள் தொழில் புரியும் ஆட்களின் தொழில் வருமானம் மீதான வருமான வரி விலக்கை நீக்குதல் மற்றும் வருடாந்த வரி இழப்பை பிறரிடம் செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல், கட்டாய கூட்டுத்தாபன வருமான வரி திகழ்களை தாக்கம் செய்தல், கொழும்பு துறைமுக பொருளாதார ஆணைக்குழுவின் செயலாட்டு இலக்குகளை வேலைவாய்ப்பு முதலீடுதல் காலக்கெடு மேலதிக கண்காணிப்பு என்பவற்றின் ஊடாக இணக்கத்தையும் கண்காணிப்பையும் பலப்படுத்துவதற்கு இந்த திருத்த சட்டங்கள் பெரிதும் உதவும் என்பதோடு சர்வதேச தரங்களுக்கு இணங்க வினைத்திறன் மிக்க வங்கி மேற்பார்வை உள்ளிட்ட ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகளை இந்த திருத்த சட்டம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. எனவே இவைகள் ஒரு முக்கியமான ஒரு நடத்தை. அதன் மூலம் எமது இந்த பொருளாதார திட்டங்கள், அதாவது கொழும்பு துறைமுக அபிவிருத்தி பொருளாதாரத்தின் மூலம் நாட்டுக்கு சிறந்த வருமான அந்நிய செலவாணியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அங்கே உருவாக்குகின்ற இந்த வியாபார ஸ்தலங்கள் சர்வதேச தரம் மிக்கவையாகவும் நாட்டுக்கு மிகவும் பயனாகவும் வரக்கூடிய வகையிலே இந்த திருத்த சட்டங்களின் மூலம் நாங்கள் அதை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் இந்த நாட்டிலே இனி மேலும் முன்னேற்ற படிகளிலே நாங்கள் எமது வருமானத்தை ஈட்டி பொருளாதாரத்தில் முன்னேற்ற முடியும். எங்களுக்கு ஏற்கனவே எமது எதிர்க்கட்சியினர் குறிப்பிட்டது போல இது சர்ச்சைகளை உருவாக்கிய இந்த துறைமுக நகரம் இன்று பல்வேறு வினைத்திறந்த ஒரு பொருளாதார மையமாக உருவாகும். எனவே அந்த வகையிலே அப்படியான இந்த வியாபார
நிறுவனங்கள்
இப்படியான இந்த வியாபார நிறுவனங்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் நேரடியாக வந்து பங்கு பற்றி எமது இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு பெயரை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த திருத்த சட்டத்தை ஆதரித்து அனைவரும் இதை நிறைவேற்றி நாங்கள் இதை முன்னேற்றுவோம் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.